கேளுங்க கேளுங்க இறைசைய கேளுங்க, கேட்டாலே மாறி போகும் வாழ்க்கைதானங்க. பாடுங்க பாடுங்க கூடவே பாடுங்க, துன்பங்கள் மாறி போகும் ஆட்டம் போடுங்க. சந்தோஷமாக
வெல்கம். இது இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலி. இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு நாள் எங்களை வானொலி நேரத்துக்கு, ஏன்னா இன்னைக்கு முதல் முறையாக நாங்கள் மெல்பர்ன் பட்டணத்திலிருந்து இந்த வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியும் கூட நாங்கள் உங்களுக்காக எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம். நீங்க சிறப்பான நிகழ்ச்சினா என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பி வாண்டரிங். சிறப்பு நிகழ்ச்சி எப்படின்னு சொல்றதுன்னு யோசித்து பார்த்தேன். ஓகே, இந்த சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு கதைன்னு வச்சுப்போம். கதைனா எப்படி சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், சரியா? ஓகே, இந்த ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராஜானா எந்த ஊரில், சரி பெங்களூர்னு வச்சுப்போம். ஓகேவா, சரி பெங்களூரில் ஒரு ராஜா இருந்தாராம். உடனே திப்பு சுல்தான் ராஜாவோ? இல்லை இல்லை இல்லை, திப்பு சுல்தான் ராஜா இல்லை, மைசூர் ராஜாவா? சேச்சே, அவர் கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இப்போ இருக்கிற தற்காலிகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெங்களூர் பட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இல்லைனா ஒரு சிறந்த ராஜா. ஓகே, அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய அருமை நண்பர் ஆட்டோ ராஜா என்று பாசத்தாலும் பல பேர் மத்தியில் பிரபலமானவர் ஆட்டோ ராஜா. ஆட்டோ ராஜான்னொடனே பெங்களூர்ல இருக்கவங்களுக்குலாம் கன்னட படம் ஞாபகம் வரும். இது அது சம்மந்தப்பட்டதும் கிடையாதுங்க. நம்ம ராஜா வந்து ஒரு ரியல் ஹீரோ, உண்மையான ஒரு ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு ராஜா. அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம், ஆட்டோ ராஜா. ஆட்டோ ராஜா என்பவர் சமீபத்தில் அவர் சிஎன்என் ஐபிஎன் ஹீரோ அவார்டை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ண ஒரு அவார்டை அவர் வென்றவர். அவருடைய சேவைக்காக அன்னோன் ஹீரோஸ் என்ற கேட்டகரியில் அதை பண்ணார். அவர் கொடுத்தவர் அம்பானி கையிலே அதை பெற்றுக்கொண்டார். நீங்கள் உடனே என்ன பெரிய அவார்டாக இருக்க போது நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் இது அந்த அவார்டு கூட வாங்கினவங்க யாருன்னா சொன்னாங்க, நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதோடைய மதிப்பு என்னன்னு. கூட வாங்கினவங்களாம் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர்லாம் கூட அந்த அவார்டை வாங்கினாருங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அவார்டை வாங்கக்கூடிய ஒரு சிறந்த சிறப்பான ஒரு மனிதரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ஆட்டோ ராஜா. வணக்கம் ஆட்டோ ராஜா அவர்களே.
வணக்கம்.
உங்களை இன்னைக்கு எங்க வானொலி நிலையத்தில் உங்களை சந்திப்ப ப்ரோக்ராம்ல சந்திப்பது மிக்க 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 மிக மகிழ்ச்சி. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஐயா நம்ம வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல கொண்டு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒரு உங்க சிறு பிராயத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க இருக்கீங்க, இனிமேல் எங்க போகலாம்னு நினைக்க போறீங்கன்றத பத்தி அப்படி நம்ம பண்ணலாம், சரியா? சரி, உங்களை எல்லாருமே இப்போ ஆட்டோ ராஜான்னு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது.
முதலாவது நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராக நாமத்துல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில நான் பங்கு கொள்றதுக்கு. ஆண்டர் கொடுத்த எனக்கு பிரதான பாக்கியத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். இரண்டாவது வானொலிக்காக நான் நன்றி சொல்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாம், ரொம்ப நன்றி.
நான் சின்ன வயசுல என்னோட தகப்பனும் என்னோட தாயாரும் வந்து தமிழ்நாட்டுல வானம்பு என்ற பகுதியில அவங்க வாசம் பண்ணியிருந்தாங்க.
அங்கிருந்து
அவர்களுக்கு திருமணமாகி கர்நாடகத்துக்கு வந்து செட்டில் ஆட்டாங்க. அங்க வந்து கலிபோர்னியா செஞ்சு அப்பா பணிபுரிந்து அங்க வந்து அநேக பிசினஸ் எல்லாம் செய்து கொண்டு சொந்த வீடெல்லாம் இருந்து அப்பா அம்மாவெல்லாம் அங்க வந்து குடியிருந்தாங்க. அப்போ நான் தான் பிள்ளை, அப்புறம் எனக்கு கீழே தங்கச்சி ரெண்டு பேரு, அப்பா தம்பி வருவா, நல்லா ஒரு மூணு அடுக்கு மாறி எல்லா வசதி அப்பா எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா எல்லாம் எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா என்னன்னாக்கா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட சிநேகிதர் நிமித்தம் இந்த படிப்பெல்லாம் நான் இழந்து போனேன். கெட்ட சிநேகர் நிமித்தம் நான் கெட்ட பேரை எடுத்துக்கொண்டேன் வீட்டுல, சமுதாயத்துல, எங்க உறவினர் மட்டும் நான் கெட்ட பேர் எடுத்துக்கொண்டேன். என்ன சொன்னாக்கா நான் படிக்கிற ஸ்கூல்லயே நான் திருட ஆரம்பிச்சேன். என்னோட படிக்கிற ஸ்கூல்லயே நான் கெட்ட, அதாவது எல்லா ஸ்கூல் பசங்களும் நான் மூணாவது நான் படிச்சது வர மூணாவது தான், மூணாவது படிச்சு நாலாவது கிளாஸ் போறதுக்குள்ள நான் படிக்க ஆரம்பிச்சேன் எங்கிட்ட ஸ்கூல்ல இருந்து. காரணம் ஏன்னு சொன்னா நான் ஸ்கூல்ல தோடுறது மிஸ் ஃபீஸ் காசு படிச்சிருந்தா அதை
திருடுவேன்.
ரெண்டாவது எதுனா பென்னு பாக்ஸ் புக்குங்க இது இருந்தாலும் திருட்டு, பணம் மட்டும் எந்த வேலையா நான் இதெல்லாம் செய்வேன். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு பசங்களும் எனக்கு வந்து 5 பைசா 10 பைசா எனக்கு கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா அடிப்பேன் அவங்கள. ஆமா, நான் அடிப்பேன். அப்ப நான் ஒரு இடத்துல காலையில ஒரு நாலு கல் மேல உட்காந்து எல்லாரும் லைனா ஒரு வந்து 5 பைசா 10 பைசா கொடுத்துருவாங்க. அப்படி அவங்களை சித்திரவதை பண்ணும். அதான் அதே காசை வந்து அவங்களுக்கே செலவு பண்ணுவேன் மத்தியானத்துல. இப்படி என் லைஃப் இருந்துச்சு. என்னை யாரும் அந்த ஸ்கூல்ல எதை திணிக்க கூடாது. அப்படி நான் வந்து அந்த நாலாவது மூணாவது படிக்கும் போதே அந்த மாதிரி
ஒழுங்கா படிக்க மாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப என்னை வந்து எனக்குள்ள நான் என்ற எண்ணம் எனக்குள்ள யாரும் என்னை வந்து புத்திசோல மாட்டேன் அந்த அளவுக்கு நான் மொட்டு ஆட்டமா நான் வாழ்க்கை வாழ்ந்தேன்.
எங்க வீட்டுல அண்டா குண்டாலிருந்து சரி, தங்க நகை ஆகட்டும், இந்த மோந்திரம் ஆகட்டும், எது இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை உடனே தொழில் போயிடலாம். எனக்கு கெட்ட படத்தை என்னன்னா குடிக்கிறதும் திரும்ப பாக்குறதும் பல விதமான இன்பங்களை அந்த இடத்துலதான்
செலவிடுவேன். அப்படியே இருக்கும் அப்படியே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னோட தாயை மாங்கல்யம் சொல்லுவாங்க, தாயோட தாலியை கூட அந்த தாய் தாலியை கூட திருடி போயிட்டு நான் வித்துட்டு நான் என்ன பண்ண ஷேட் கடையில் அப்ப நான் எடுத்து நான் என்னோட செலவுக்கு என்னோட சந்தோஷத்துக்காக நான் பயன்படுத்துறேன். அம்மா ஒரு பத்து போடுறது கூட அடகு வச்சு
என்னோட சந்தோஷத்துக்காக என்னோட நண்பர்கள் கெட்ட சிலைகளுக்காக நான் அதை என்னோட தாயோட பட்டுப்படைகளோட செலவிட்டு நாசம் பண்ணிவிட்டேன். குறைச்சிக்க தாயை தகவல் பண்ணி பெரிய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்பேன் அவங்கள சித்திரவதை பண்ணுவேன் அவங்க என்னை நேசிக்கவே மாட்டாங்க நீ செத்து போயிடுவானா எனக்கு வானவே வேணான்னு அப்ப நான் இன்னும் கோவமா எனக்கு சூழ்நிலை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அடிப்பேன்னு சொல்லுவாங்க நீ என்ன சுடு வைக்கிறது நானே வச்சு சொல்றீங்க அவங்க முன்னாடியே நான் சிகப்பா இருந்து முடியல எதனா தானா போய் பெரிய மனுஷன் வரலாம் அப்படின்னு சென்னை பட்டணத்துல நான் ஓடி வந்தேன். அப்ப அவருடைய டெலிபோன் ஒண்ணு அவருக்கு லைன்மேனுக்கு லைன்மேனுக்கு ஒரு டெலிபோன் கொடு டெலிஃபோனை எடுத்து வித்துட்டு நான் அந்த டெலிஃபோனை வித்துட்டு நான் மெட்ராஸ்க்கு ட்ரெயின்ல ஏறி போட்டேன். இதெல்லாம் நான் ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க மாட்டேன் சின்ன வயசுல. அப்படி ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் தாண்டுவேன், அப்படியே தாண்டி அப்படியே டிக்கெட் டீட்டர் வந்து இந்த அந்த கம்பார்ட்மெண்ட் ஜம்ப் ஆகி போடுவேன், அந்த கம்பார்ட்மெண்ட் தான் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் ஜம்ப் ஆகி போடுவேன். இல்லைன்னா இந்த ஜாயிண்ட்ல ட்ரெயின் ஜாயிண்ட்ல உட்காந்து வந்துடுவேன். அப்படியா ரொம்ப முரட்டு ரொம்ப முரட்டு குத்தி வீட்டு விட்டு துரத்துன உடனே நான் நேரம் தெருவுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். தெருவில் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன், ஃபுட்பாத்ல, பார்க்ல, பிரிட்ஜு கீழே, மரத்துல, இந்த மாதிரி குப்பை குப்பை கிட்ட, கடைங்க, தெருவுகிட்ட, எனக்கு எல்லாம் பிளாங்கெட், பெட்ஷீட் எல்லாம் என்னன்னு சொன்னா பேனர் க்ளோத்ஸ் தாங்க,
பேனர்
பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இருக்குது இல்லையா, பெட்ஷீட் கம்ப்ளீட். நாய் நாய்கள் பக்கத்துல சுரு நாய், புண்ணு புடிச்ச நாய் பக்கத்துல, ஏன்னா அது அது வந்து என் கூட வந்து பத்து ராத்திரில குழுவுக்கு வந்து அது சூட்டு என்னுடைய பக்கத்துல எப்படி ஒரு தவிர திருப்ப நாய் வந்து என் பக்கத்துல வந்து படுத்துவோம். அப்படி ஒரு தெரு நாய போல என்னோட லைஃப் மாறி போனது.
ஓகே, இதெல்லாம் சென்னையிலயா ராஜா?
சென்னை பட்டது. சென்னையிலயும் சரி பெங்களூர்லயும் சரி திருப்பம் சென்னையில இருக்கும் போது இதே மாதிரி தான் ஹோட்டல்ல வேலை செய்யறது அவன் காசு கொடுக்கணும் அங்கிருந்து ஹோட்டல் எதுனா சாமானத்துடைய வந்து மோர் மார்க்கெட்ல விற்கிறது இப்படிதான் என்னோட லைஃப் இருந்துச்சு. அப்போ நான் நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு ஏழை குடிச்ச ஸ்லம்முக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு ஏழை பாட்டி அம்மா ஒரு தாத்தாவும் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னு சொன்னேன், அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அடைக்கலம் கொடுத்த உடனே அந்த வீட்டுல ஒரு 10-20 நாள் இருந்தேன், சாப்பாடு போட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல கூட நான் துரோகம் பண்ண ஆரம்பிச்சேன், சாப்பாடு போட்ட வீட்டுல கூட நான் துரோகம் பண்ணாச்சு. நான் என்ன தவறு செய்யறேன்னு உணர்வா போய் வாழ்ந்தேன். நான் அவங்க வந்து அந்த வீட்டுல அவங்க இல்லாத போது அவங்க வீட்டுல ஒரு கூத்து விளக்கு வரும், ஒரு காமாட்சி ஒரு குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எடுத்துட்டு போனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு அது ஒரு நாள் இன்பத்துக்கு ஒரு இல்ல 2 நாள் இன்பத்துக்காக நம்பினவங்களை நான் மோசம் பண்ணுவேன். அப்போ அவங்க நான் திருடிட்டு வெளியே வரும்போது அவங்க என்னை பாத்துட்டாங்க. பாத்துட்டு நிறைய திட்டினாங்க, திட்டு நிறைய பேர் ஊருக்கு நல்லா சேர்ந்து என்ன அடிச்சாங்க. அடிச்சுட்டு என்ன வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு பார்த்தாங்க, ஆனா அவங்க என்ன மன்னிச்சு விட்டுட்டாங்க. அப்படியா அங்கிருந்து ஓடி போய் அந்த இரவு ரயில்வே ஸ்டேஷன்ல பட்டிருந்து நான் போலீஸ் என்ன வந்து பிடிச்சிருந்தாங்க. போலீஸ் பிடிச்ச உடனே போய் சிறுவர் சிறையில போய் என்ன போட்டாங்க. அப்போ வந்து வயது வந்து 17 வயசா
இருப்பாங்க.
சிறுவர் ஜெயில போடும் போது எனக்கு வந்து ஆமா சிறுவர் ஜெயில மெட்ராஸ்ல இருந்து சிறுவர் ஜெயில போடும் போது அப்ப அந்த ஜெயில வந்து 300 பேருக்கு மேல ஒரே ஒரு அறை, பெரிய அறை, அதுல வந்து 300 பேருக்கு மேல அதுல இருந்தாங்க.
இது கெல்லஸ்ல இருக்குமா? அது
கேஸ், ஃபுட் கேஸ். ஆமாங்க,
கெல்லஸ் கிட்ட இருக்கு.
ஓகே, சென்டருக்கு முன்னாடி இருந்து முன்னாடி இப்ப இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த ஃபுட் கேஸ், அப்புறமா அந்த வீட் கேஸ், அந்த ரேப் கேஸ், பல என்ன பல விதமான கேஸ் அதெல்லாம் வந்து அந்த ஜெயில இருந்தாங்க. அப்ப என்ன, அதிகாலையில 5 மணிக்கெல்லாம் எழணும், அந்த 300 பேரும் நிர்வாணமா நிக்கணும், ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு மேல நிக்கணும். அப்புறமா ஒரு இடத்துல போய் அந்த பாத்ரூம் மேல லிக்விட் சோப்பு வச்சு மேல தலைமையில அடிப்பான். அது ஈரத்தோட நம்ம அதை குடிச்சிட்டு அதே நிக்கரு, அதே பேண்ட், அதே ஷர்ட்டு எடுத்து நம்ம டவல் மாதிரி யூஸ் பண்ணா அப்படி பார்த்துவே போட்டுக்கணும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உடல்ல வாசனை சீல பேனு வெள்ளையா இருக்கும், தலையில இருக்கிற பேன் கருப்பா இருக்கும், உடல்ல இருக்கிற பேன் வந்து வெள்ளையா இருக்கும், சீல பேன் சொல்லுவாங்க. அந்த பேன் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்புறமா நோய்கள் ஆரம்பிச்சிச்சு, அதாவது பாத்ரூம் எல்லாம் கிளீன் இல்ல, அது ஒரு நரக மாதிரி, அந்த ஜெயில் வந்து நரக மாதிரி இருந்துச்சு. அப்போ அடுத்த வரை எப்ப நான் உலகத்தை பாக்க போறேன், மீண்டும் எப்போ நான், ஐயோ எப்போ நான் மீண்டும் நான் என் தாயத்தை கூட இனி நான் பார்க்க வேணா, என் வாழ்க்கையில என் வாழ்க்கைக்கு உழவு முடிஞ்சு முடிஞ்சிருமா, அதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்போ கடைசியில நான் நோயாலையா சிறையில நான் நிறைய நோயாலே நான் படுத்துட்டேன். சொன்னக்கா அதிக ஜோரம், என்னால எதுவுமே சுவாலவ் பண்ண முடியல. ரெண்டாவது என்னன்னாக்கா, ஒரு மோர் தென் 8-9 டேஸ் எனக்கு மோஷனா போகல, வயிறெல்லாம் கண்டு சம்திங். அப்புறம் நான் நினைச்சிட்டேன், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகும், இந்த ஜெயில முடிஞ்சிரும், நீ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல அப்படியே தோன்றது, பயம் வந்துருச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு எனக்குள்ள ஒரே ஒரு ஒரே ஒரு நிச்சயம் என்னன்னு சொன்னா, நான் அவளுக்குதான் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போகணும் அப்படின்னு பயிரும் போது எனக்குள்ளுக்குள்ளவே, ஏன் இப்ப கடவுளை நான் கடவுளை கூப்பிடக்கூடாது அப்படின்னு, ஏன் இப்ப நம்ம கடவுளை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. அப்புறம் என்னத்தையா, அந்த கண்ணை மூடி நான் பண்ண எனக்குள்ள நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு கண்ணை மூடி அழ ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிச்சு நான் கேட்டேன், அந்த விட நீங்க இருக்கிறீங்களா உலகத்துல அப்படின்னு கேட்டேன். இந்த எல்லாரும் எல்லா எல்லா மனுஷனும் என்ன சொல்லுவாங்க சொன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு ஒரு போராட்டம் வரும்போது, இல்ல ஒரு ஆபத்து வரும்போது, ஐயோ அம்மா அனுவாங்க, இல்ல அப்பா அனுவாங்க, இல்ல அல்லா அனுவாங்க, கடவுளே கூடுறது, எல்லாரும் அப்படி கூடுறது. அது போல நானும், ஐயோ கடவுளே நீங்க இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே இசப்பா அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ எனக்குள்ள என்ன பண்ண, கண்களை மூடி நான் அழ ஆரம்பிச்சு, ஆண்டவர் நீங்க இருந்தேன்னு சொன்னா தயவுசெய்து எனக்கு என்னுடைய நோய்கள், என்னுடைய ஜுரத்தெல்லாம் நிறுத்துன்னு சொன்னேன். இந்த மாத்திரை கொடுக்குறவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறது யாரும் இல்லை, எனக்கு விசாரிக்கிறது யாரும் இல்லை, எனக்கு தாய தகுப்புனீங்க இல்ல, நான் தாய தகவல் இருந்தா தாய தகுப்பு சொல்றேன், யாரும் இல்லை ஆண்டவர், இங்க வந்து என்ன நோய் இருந்தா கூட இந்த சித்திரவதை பண்றாங்க, ஆனா ஒரு ஒரு பாதுகாப்பும் இல்லை இந்த சிறையில. இரவு நேரத்துல தூங்கும் போது இந்த பெரிய கைதிகள் வந்து ஹோமேஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அப்படி அவங்க ஒத்துக்கொண்டு அவங்களால ஒதிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நரக அந்த வருத்தல அதுவரை இல்லைங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும், ரெண்டாவது இந்த ஜுரத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், கண்ணீர் உடைக்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 மணி நேரம் அழுந்து நான் கண்ணீர் வடிச்சு ஜாம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஒரு 3 மணி நேரம் ஆன பிறகு எனக்குள்ள ஒரு எனக்கு உடல்ல பயங்கரமான ஒரு சுவத்தீங்க. அதாவது நான் காஃபி டீ குடிக்கல, எதுவுமே இல்ல, ஒரு மாத்திரை கூட சாப்பிடல, இல்ல எக்ஸசைஸ் பண்ணல, இல்ல ஓட்ல விடல, விடாதான் அந்த மாதிரி ஸ்வெட்டிங் பாக்கலாம். எதுவுமே இல்லாம அமைதியா உட்காந்துக்கிறேன். எனக்கு கம்மிட்டு விடுற எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்வெட்டிங் உடம்புல வந்துச்சு. அந்த ஸ்வெட்டிங் போன பிறகு எனக்குள்ள அந்த ஜுரமெல்லாம் தானாவே நீங்க குடிச்சுக்கலாம். அப்பதான் ஏசு ஆண்டவரே, ஒரு மாத்திரை இல்லாம ஒரு மருந்து இல்லாம எப்படி இந்த ஜுரம் நீங்கிச்சு, அப்போ நான் தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். ரெண்டாவது அப்படியே சில நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு டீல் வச்சு, ஆண்டவரே நீங்க என் ஜபத்தை கேட்டீங்க, இன்னும் ஒரு ஜபத்தை நீங்க கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்காக நான் வாழ்வேன் ஆண்டவர் சொன்னேன். அப்ப என்ன டீல் போட்டேன்னு சொன்னா, எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இந்த சிறையில இருந்து என்ன கூட்டிட்டு வெளியே போயிடுங்க, நான் நிச்சயமா உமக்காக வாழ்வேன், உமக்காக நீங்க என்ன 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 வேலை கொடுத்தாலும் நான் உங்களுக்காக நான் செய்வேன் ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் டீல் போட்டேன். அந்த நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஜபத்தை கேட்டாரு, அப்படி பதில் தந்தார். உடனே என்ன, என் தாய் தப்புன ஒரு 4-5 நாட்களுக்கு முன்புதான் கிறிஸ்துமஸ் முன்னாடியே என்னை வந்து கோர்ட்ல ஃபைன் கட்டி என்னை வந்து விடுதலை செய்து கொண்டு வீட்டு வந்துட்டாங்க. அப்போ என் தாய் தப்புன கால்களில் நான் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன், அம்மா அப்பா என்ன தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், இன்னும் நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், இன்னும் தொந்தரவு பண்ண மாட்டேன், தயவுசெய்து இது வாழ்க்கையில ஒரே முறை எனக்கு உதவி பண்ணுங்க, அதுக்கு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவங்க பயந்து அவன் என்ன கேட்கறான்னு சொல்லி, ஒரே ஒரு 1000 ரூபாய் மாத்திரம் கொடுங்க, லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ 1000 ரூபாய் கொடுத்தாதான் இது கடைசியாக உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ லைசன்ஸ் வாங்கி,
இது என்ன லைசன்ஸ், ஹோட்டல் லைசன்ஸ், அது
ஆட்டோ கார் எல்லாம் வாங்கினேங்க, கார் லைசன்ஸ் ஆட்டோ லைசன்ஸ். அப்போ வாங்கி நான் ஓட்ட ஆரம்பிச்சேன். அந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து ஆட்டோ யூனியன் லீடர் அவர், நம்ம டிரைவிங் கற்றுக்க போனதில்ல, அந்த டிரைவிங் ஸ்கூல் லீடர், அந்த டிரைவிங் ஸ்கூல் ஓனர் வந்து ஆட்டோ யூனியன் லீடர், டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கிறார் அவர். அப்போ அவரு அவர்கிட்ட நான் போய் ஒரே ஒரு 10 நாளுக்குள்ள எனக்கு நான் கற்றுக்கினு ஒரு 10 நாளைக்கு இன்னொரு நான் மாஸ்டர் ஆயிட்டேன், இன்னொருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கே லைசன்ஸ் நான் மாஸ்டர் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு டேலண்ட் நல்லா ஃபாஸ்டா குடிச்சு எந்த வேலை இருந்தாலும் அப்படி இருந்துச்சு. அப்புறமா ஆட்டோ இன்ஜினியர்ல நான் சேர்ந்துக்கிட்டேன். ஆட்டோ இன்ஜினியர் சேர்ந்து திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணும், இல்ல நம்ம டிமாண்ட்ஸ் நமக்கு பேங்க்ல லோன் தரலாம், ஒரு 1000 கணக்கான டிரைவர்களை கொண்டு போய் அந்த பேங்க் முன்னாடி சண்டை போடுறது, லோன் கொடுக்கணும், எனக்கு லோன் வேணும் அப்படின்றது, இல்ல கவர்மெண்ட் எனக்கு எதனா ஆப்போசிட் பண்ணுச்சுன்னா இல்லையா நோ பார்க்கிங் இந்த சந்தையில் எங்களை ஆட்டோ போகணும், நீங்க இதுக்கு வந்துக்கூடாது, இல்ல சில டைம்ல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வந்து ஆட்டோ டிரைவர்லாம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போராடுறது, மந்திரி கிட்ட போய் சண்டை போடுறது, ரோடு பந்து பண்றது, கொடி பாதை பத்தி அடிக்கிறது, கல்வெட்டு பஸ் ஓடிக்கிறது, காரை ஓடிக்கிறது, இப்படித்தான் ரொம்ப புரட்சி பண்ணுவேன். எங்க இருந்தாலும் தைரியமா நுழைஞ்சு என் பின்னாடி 1000 கணக்கான டிரைவர்
இருக்கிறான்னு
பேரம் புகழும் உலகத்துல கொஞ்சம் திருப்பம் மனம் கொஞ்சம் பின்மாறி போக ஆரம்பிச்சேன். அப்போ என்னோட நண்பர்கள் வந்து என்ன நாய்க்கு சில டைம் நாங்கள் சர்ச்சை போவோம், நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீ மறுபடியும் நல்லா இருந்து இப்போ நீ திருப்பம் வந்து ரொம்ப ரவுடி மாதாயிட்டே எப்படி இது, இப்போ உன்னை கடவுள் கடைசி நீ அப்படியே நீ ரவுடி மாதிரி எப்படி, என்னுடைய கார்ல வந்து பெரிய லாங் இருக்கும், பெரிய கத்தி இருக்கும், அதை நான் முதுகுல சுருகினேன், எப்பவுமே என்னுடைய பாஸ்க்கு பின்னாடி நான் பாடிகளா இருப்பேன், அவருக்கு எந்த ஒரு செகண்ட் எது நான் திருமணம் பண்ணணும், கை காலை வெட்டணும் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க, அவ்வளவு அலர்ட்டா இருப்பான், அவ்வளவு ஷார்ப்பா இருப்பான் அவரு. எங்க ஓனர் வந்து எப்பவுமே ராஜா எனக்காக உயிரே கொடுப்பான், எனக்காக என்னமே அந்த அளவுக்கு நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாதிரி என்ன அவரை பார்த்தாருங்க, நல்லா எனக்கு பார்த்தாரு. அப்ப கடைசியில எனக்கு வந்து இந்த மாதிரி போராட்டம் போது ஒரு சட்டசபையில விதானுசாதாரண லீடர், அதாவது மினிஸ்டர் சேம்பர்ல எல்லாம் போய் போராட்டம் பண்ணுவேன், அங்க போய் குடும்ப பத்து மேல பெட்ரோல் ஊத்திக்குவேன், தற்கொலை பண்ற மேல பில்டிங்ல இருந்து குதிக்க போவேன், அதாவது டிமாண்ட்ஸ்க்காக நான் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுவேன். என் வாழ்க்கை இருக்கும் போதுதான் நண்பர்கிட்ட சொன்னேன், அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல ராஜா பின்மாறி போனா உங்களுக்கு உன் லைஃப் வந்து நாசமா போயிடும், நீ கடவுளத்தை எடுத்திருக்கோம், கடவுளத்தை திருப்பி வா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை கடவுள் என்ன மீண்டும் கூப்பிடுறதுன்னு சொன்னாக்கா, எங்க ஏதாவது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்துல எங்க ஜீப்பு ஓட்டுற வேலை கொடுத்தோம்னா கண்டிப்பா நான் போயிருவாங்க, இந்த வேலையை நான் விட்டுறேன் அப்படின்னு
சொன்னேன்.
யதார்த்தமா நான் சொன்னேன் வாயில, ஆனா என்னோட வார்த்தை வாயின் வார்த்தையை கஷ்ட அடைஞ்சிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அந்த ஜீப் ஓட்டுற ஓட்டுறதால ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்துல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அந்த இடத்துல நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போகும் கேஇ கர்நாடகா இவாஞ்சலிக்கல் அசோசியேஷன் என்று சொல்ல அந்த ஸ்தாபனத்துல போய் டிரைவர் வேலை போனேன். டிரைவர் வேலைக்கு மாத்திரம் இல்ல, ஆபீஸ் கிளீன் பண்ணுவேன், பெரு பேங்க் போவேன், டீ காபி பண்ணுவேன். அப்புறம் எங்க டைரக்டர் டாக்டர் ஆலஸ் தியாலஜிக்கல் டைரக்டர், அவர் அமெரிக்கில தான் வந்து பைபிள் படிச்சு பைபிள் காலேஜ் டீச்சரா இருந்தார். அவர்கிட்ட நான் நம்ம டிரைவர் ஆகும் போது நான் சில ஊழியம் பாருங்கலாம் ஏழை இருக்கும்போதுலாம் ஊழியம் செய்வோம். அப்படி பண்ணிருக்கும் போது எனக்கு திடீர்னு திடீர்னு ரோட்ல டிராவல் பண்ணும்போது என்ன அறியாம கண்கள் வந்து ஏழை பக்கம் மரத்து பக்கம் இருக்க ஆரம்பிக்கும். அங்க அங்க பாரு என்று சொல்ற மாதிரி என் உள்ளுக்குள்ள தோண்டும். ஏன் அப்படி ஜனம் படுத்து நிற்கிறாங்க, ஏன் அனாதியா இருக்கிறாங்க, ஏன் நிறுவனமா இருக்கிறாங்க, ஏன் பசிய பட்டினியமா, ஏன் வியாதியா அங்க தவிக்கிறாங்க, உயிர் போயிருக்குது அப்படின்னு வாசனையா இருக்கும் நாட்டம். அந்த இடத்துல ஈயம் நூறுக்கணக்கான ஈ புழு இருக்கும், புண்ணு பிடிச்சிருக்கும், அப்படியே சாகிற நிலையில தவிக்கிற நிலங்களை ஜனங்களை பார்த்து பார்த்து எனக்குள்ள எனக்குள்ள என்னவோ கேள்வி, ஆண்டவரே ஏன் அப்படி வாழ்ந்த ஜனங்கள், இந்த ஜனங்களை இந்த ஜனங்கள் யாரும் உண்டு அன்பு காட்டுவாங்க, ஆண்டவரை எதனா செய்யட்டுமா, அதோட வாட் கேன் ஐ டூ ஃபார் திஸ் பீப்புள், அந்த வாட் அப்படி அப்படிதான் எனக்குள்ள கேள்வி, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். அப்போ என்னால முடிஞ்ச சாம்பல், என்னால டிரைவர் சாம்பல் 1500 ரூபாய், அது 2000 ரூபாய் கிடைக்கும். அதுல என்ன பண்ண, உங்க பிரெட் இல்ல ஆகாரம் எதுனா சாப்பாடுனா பிரியாணி இல்ல பரோட்டா வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடறத மகிழ்ச்சி, அவங்க சாப்பிடறத பார்த்து கண்டு பண்ணி ஆண்டு பேரை எவ்வளவு ஆனந்தமா சாப்பிடறாங்க. யூஸ்வலா ஒரு மனுஷன் ரோட்ல பத்தினா மோஷன் யூரின் எல்லாம் அங்கேயே போயிருப்போம், ஜனங்க அவங்களை பாஸ் பண்ணும் போது மூக்க முடியுங்க அப்படி ஓட்டுறவங்க, அவங்க ஐயோ மூஞ்ச முகத்தை கோணிப்பாங்க, ஐயோ நாட்டிக்கலாம் ஓடுவாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்து என் கண்கள் முன்னாடியாக வேண்டாச்சு. உடனே நான் அவங்கள போய் தொடர்வேன், என் கணியான தொடர்ந்து சாமி நான் இவங்களை நான் தொடர்றேன், உங்களுடைய அன்புல தொடர்றேன் சாமி அவங்களை சொல்லிட்டு அவங்க தொட்டு அவங்க அரவணைக்கு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே அழுவாங்க, என்ன பார்த்தேன் தொடுவாங்களே நேசிக்கிறாங்களே யாரா இருப்பாங்கன்னு அப்படியே. அப்போ எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு மாற்றம், என்னன்னு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கறக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த 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 விஷயத்தனாலும் எங்க டைரக்டர் நான் பகிர்ந்துக்கிறேன், ஐயா இந்த ஊழியம் இந்த ஜனங்கள் மத்தியில நம்ம ஊழியம் செய்யலாமா, இந்த திக்கற்ற ஜனங்களை பிச்சைக்காரத்துல வாழ்ற ஜனங்களுக்கு அதாவது ரோட்ல ரோடோரமா தவிக்கிற ஜனங்களை நம்ம என்ன ஊழியம் ஸ்டார்ட் பண்ணலையான்னு எங்க டைரக்டர் வந்து என்ன திட்டினாரு. இப்ப இருக்கிற ப்ராஜெக்டுக்கே நமக்கு ஃபண்ட் இல்ல, இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் எங்க நம்ம பண்ண போறது, மண்ணாங்கட்டி சும்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் சரி அவர்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 மாசம் நான் அப்படியே தள்ளி போனேன். கடைசியில எனக்கு மறுபடியும் ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சு இன்னொன்னு கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் ஒரு இடத்துல நான் வாகனத்துக்கு ஓட்டிட்டு போகும்போது ஒரு மனுஷன் நிர்வாணமா ஒரு ஒரு சொத்து துணி இல்லாம ஒரு ஒரு துண்டு துணி இல்லாம அவன் எலும்பு கூண்டு மாதிரி அப்படியே சாகரத்துக்கு நிமிஷங்களை
என்றான்.
ஒரு குப்பை தட்டிக்கிட்டான் அந்த மனுஷனை என் கண்கள் முன்னதை பார்த்த உடனே என் இதயமெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சு. ஐயோ ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு செத்து போற செத்த எலி மாதிரி ஒரு நாய போல ரோட்ல பத்தின யாரும் பார்க்க மாட்டாங்களே, ஐயோ ஐயோ மனசுல ஆள ஆரம்பிச்சேன். உடனே நான் மனசுக்குள்ள அப்பவே தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நீங்க வந்து என்னுடைய மனைவி பிள்ளைய காப்பாத்துறதுக்கு மனைவி பிள்ளைய ஆகாரம் கொடுக்கறதுக்கு வந்து வழி தருங்க, நான் இந்த ஊருக்கு ஸ்டார்ட் பண்றேன்.
அந்த டைம்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களா இருக்கு,
கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைங்க, ஒரே பிள்ளை, பெண் பிள்ளை இருக்கு,
ஒரு பெண் பிள்ளை. ஓகே சொல்லுங்க.
அப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, இப்ப 3 பிள்ளை இருக்குது, அப்ப நான் 1 பிள்ளை பெண் பிள்ளை இருந்துச்சு. அப்போ என்ன செய்யுங்க, வீட்டுக்கு வந்து டைரக்டர்கிட்ட வந்து பேசினேன், ஐயா எனக்கு என்ன மனசுல தோன்றுது நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன யோசனை பண்ணு, ஏன்னா நீ என்ன எப்படி சாப்பிட போற, பிள்ளை குட்டிகளா இருக்கிறது எப்படி சாப்பிட போறேன்னு சொன்னாரு. இல்ல எனக்குள்ள மனசுக்கு ஏனோ போராட்டமா இருக்குது, என்னமோ இந்த மதுரை ஊழியர் செய்யணும்னு தோன்றுது, எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் அவரை நம்பி தான் நான் வேலையை விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இல்ல யோசனை பண்ணி பாரு, நீ இருக்கிற வேலையை நீ விட்டு அப்ப எப்படி சாப்பிடுவ, அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் உதவி பண்ண மாட்டாங்க இல்லையா, அது கர்த்தர் பாத்துருவாரு ஆணிதரமா விசுவாசமா சொன்னாங்க. அப்ப அவரு எப்படியோ செய்ப்பா அப்படின்னு கொடுத்தாரு. என்ன கடைசியில அந்த வேலையை விட்டு என் சொந்த வீட்டுல நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அப்பா என் தகப்பனார் வந்து டூ வீலர் பைக் மோட்டர் பைக் எங்க நிக்க வைக்குவாங்களோ அந்த மூணுக்கு ஆறு அடி அந்த பார்க்கிங் பிளேஸ்ல தான் கொண்டு வந்து அந்த வயசானவங்களை வந்து பறக்க வைக்கிட்டு. அப்புறமா ஒரு ஒரு மனுஷன் என்ன செய்தார்னா டேவிட் தாஸ் டாக்டர் டேவிட் தாஸ் என்று சொல்லி அவர் வந்து இந்தியா காஸ்பல் லீக் என்ற ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறாரு. அவர் தான் எனக்கு முதல் முதல்ல 500 ரூபாய் கொடுத்து இது வந்து உங்க குடும்பத்துக்கு நீ ராசன் வாங்கி போட்டு தம்பி நீ வந்து நீ திக்கப்பட வந்து ரோட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ ஊழியர் செய், நான் குடும்பத்துக்கு மாத்திரம் நான் ஊழியர் செய்யறேன்னு சொன்னாரு. அப்போ அந்த 500 ரூபாய் வாங்கி தான் நான் மாசம் பூரா நான் அதை பயன்படுத்துவேன். அப்புறமா என்கிட்ட சின்ன முப்படு ஒண்ணு இருந்துச்சு. அந்த முப்படுல போய் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சாப்பாடு கொடுத்து அவங்க அரவணைச்சு இல்ல ரோட்ல ட்ரம்ல தண்ணி எடுத்து போய் கேன்ல தண்ணி எடுத்து குளிப்பாத்து அங்கேயே கட்டுங்கெல்லாம் போட்டு அங்கேயே பேண்டேஜ் போட்டு பூண்டுங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு திரும்ப அங்கேயே விட்டு வந்துருவேன். டாக்டர் கடைசி கடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டு கேட்ட சுவாமி இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லு, இப்படி வசதி இல்லாம நான் எப்படி டூ வீலர்லாம் தூக்கி வர முடியாது, என்னால இன்னொரு பழைய ஆட்டோ கூட சுவாமி கேட்டேன். முதலாவது ஒரு பழைய ஆட்டம் வந்துச்சு, எஸ்ஜிஏபி சர்ச் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு பழைய ஆட்டோ கொடுத்தாங்க. அப்புறமா ஆட்டம் வந்துச்சு ஆண்டு இவங்க இந்த வீட்டு வாசல போட்டு எல்லாம் கேலி பண்றாங்க, என்ன வெக்கப்படுத்துறாங்க, வேலை பட்டி இல்லாத அமுத்த பையன் வேலைங்களை பைத்தியம் பைத்தி வர வேலை பட்டி இல்லாத பைத்தியம் வச்சு மருந்து கிளீன் பண்றான்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி என்ன மனன் உடஞ்சு ஆண்டவரே உங்களுக்கு மனுஷனுடைய ஆத்மா பாரம் இல்ல, எனக்கு அது அந்த பாரத்தை கூப்பிட்டு நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டு ஜெபம் பண்ணேன். அப்போ என்ன பண்ண உடனே ஒரு சின்ன வீடு அறைய எடுத்த 10x20 அடி ஒரு அறைய எடுத்து அந்த 13 பேரை கிட்ட தொடங்கி அந்த 10x20 அட்வான்ஸ் 1000 ரூபாய் வாடகை அதுல 13 பேர் ஆரம்பிச்சேன். அப்புறம் அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, இவன் ஏடா பிச்சுக்காரங்க கொண்டு வந்து பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் என்ன நம்ம ஜனம் எப்படின்னா இடம் முடியாது, படிக்கல மோஷன் யூரின் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த வட்டாரத்துல எல்லாம் வாசம் கிடைக்கும். கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சேன். ஆனாலும் நான் என்ன என்ன யாரு என்ன அவமானம் பண்ணா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சொன்னா இது கடலுடைய வேலைன்னு சொல்லி நான் அது எல்லாத்தையும் நான் தாழ்ந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிக்குவேன். அப்படியா நான் அந்த பக்தி வைராக்கியத்தோட அந்த உழைப்பு தொடங்கி ஓட ஆரம்பிச்சேன். நாட்கள் கடக்க இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 17 வருஷம் தாண்டு கூடியா கத்தர் உதவி செய்தார். நியர் நியர் 17 இயர்ஸ் பார்த்து. ஆனால் இந்த வாழ்க்கையில சந்தித்த பெரிய பெரிய சேலஞ்சு பெரிய பெரிய அற்புதங்கள் இன்னைக்கு 3 ப்ராஜெக்ட் ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்காரு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏக்கர் லேண்ட்ல பண்ணிருக்கோம், இன்னொரு ப்ராஜெக்ட் 3/4 ஏக்கர்ல, இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து 1/2 ஏக்கர்ல. அதாவது 200 லேடிஸ் 220 லேடிஸ் சப்போர்ட் ஆகிறாங்க, 200 ஆண்கள் சப்போர்ட் ஆகிறாங்க, 50 குழந்தைங்க சப்போர்ட். இதெல்லாம் தனித்த இது வரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களை நாங்கள் தெருவில் இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் 20-15 இல்ல 30 வரைக்கும் கூட மறிப்பாங்க ஜனங்க. ஒரு சில பேர் வந்து 1 மணி நேரம் வாழ்ந்து சாகுறவங்க இருக்கிறாங்க, சில பேர் வந்து மறைந்து சாகுறவங்க இருக்கிறாங்க, சில பேர் 1 மாதமும் இருக்கிறாங்க, சில பேர் நான் தொடங்கின நாள்ல இருந்து இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊழியர் சேர்த்து நம்ம சேவை பண்றது யாருக்குன்னு சொன்னா முக்கியமா குடும்பத்தால சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு வியாதினால மனநோயினால பாதிக்கப்பட்டு எல்லா சமுதாயம் எல்லாம் கைவிடப்பட்டு கடைசியில தெருவு தான் அவனுக்கு அடைக்கலாம் சொல்லிட்டு அந்த வீதியில அவன் வாழ்ற போது தான் அவன் கிடைக்கிறத சாப்பிட்டுன்னு அவனுக்கு கிடைக்கிறத எந்தனு அந்த துணி மாத்திக்காம யாரை கொடுத்தா அந்த துணியெல்லாம் மேல 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 போட்டுக்கிறது, 5 துணி 6 துணி 10 துணி மேல மேல போட்டுக்கிறது. மோஷனான பேண்ட்லயே பண்ணீங்கன்னு அவன் வாழ்க்கையே முடிவு இதுதான் முடிவு அந்த சூழ்நிலை வாழ்ந்து கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி ஜனதா
இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்கணும் ராஜா. அதாவது நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க, நீங்க இதை ரொம்ப அருமையா நீங்க செய்து வந்தீங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய குடும்பஸ்தார் குறிப்பா உங்க மனைவி உங்க பிள்ளைங்க வந்து அவங்களும் உங்களுடைய உங்களுக்கு இருந்த இந்த பாரத்தை அவங்களும் தாங்கினாங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஐயோ இது நம்ம ஏன் இதை பண்ணணும், இவருப்ப எப்படி பண்றாருன்ற மாதிரி சூழ்நிலை சூழ்நிலை வந்ததா?
என் மனைவி வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவு சீரம் போய் யாரோ பிச்சைக்காரன் கூட என்ன கூட வாழாம பிச்சைக்காரன் கூட வாழ்ந்துருக்காரு மனுஷன் அப்படின்னு முழுக்குள்ள யோசிக்கலாம் என் மனைவி. அப்புறம் நான் அந்த வீட்டுல சில பேர் எடுத்து வச்சுன்னு தெருவுல தெருவுல வந்து தெருவுக்கு எட்டு வீட்டு அந்த வச்சுருக்கும் போது என் வயசு என்ன பண்ணுவா, நான் இல்லாத போது ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து நீ ஓடி போடுங்க ஓடி போடுங்க தொடுவாள் அந்த பேஷண்ட்டுக்கு. அப்புறமா எனக்கு தெரியாது ஏன் பேஷண்ட் ஓட்டாங்கன்னு தெரியாது. அப்புறமா நான் தெரிஞ்சிச்சு. அப்புறமா கடைசியில ஊழியம் வளர்ந்த பிறகு ஒரு 2-3-4 வருஷம் தான பிறகு என் மனைவி வீட்டுல சொன்னேன், அவ மனைவியே புரிஞ்சுக்கலாம் அவர் கடவுளுடைய வேலை செய்யறது அதனால்தான் கடவுள் ஆசீர்வதித்தாரு, உண்மையை சேர்த்தால் தான் நிறைய மாற்றம் அவர் வாழ்க்கையில நிறைய உலகம் அவரை பார்த்து பாராட்டு அவர் நல்லா புரிஞ்சுக்கலாம். என் கூட தான் இல்ல நானே வந்துடுறேன் உங்க கூட வந்துடுறேன்னு என் கூட நான் அந்த திக்கற்றவர்கள் அனாதிக அந்த அந்த நோயாளிகள் எங்க வாழ்றாங்களோ அவங்க அவங்க கூடவே நாங்க வாழ்ந்துருக்கிறோம். வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக தரித்திரர்கள் மத்தியிலும் குஷ்டரோகிகள் மத்தியிலும் நோயாளிகள் மத்தியில பாவிகள் மத்தியில தான் வாசம் பண்ணினாருன்றது சொல்லுது. அப்படியா கடவுளே அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது, நான் ஆராதிக்கிற கடவுள் அப்படி பண்ணும்போது அவன் நான் 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 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த ஜனங்கள் மத்தியில அந்த சத்தம் அந்த நாற்றம் அந்த பைத்தியக்காரத்தன மாறி வாழ்ற ஜனங்களோட சத்தம் எப்பவுமே எப்பவுமே எங்களுக்கு இருக்கும். எங்க ஒவ்வொரு பேஷண்ட் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மோஷன் போகி மோஷன் போய் அதே மோஷன் எடுத்து சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மனநோயில பாத்ரூம் போயிட்டு மோஷன் எடுத்து சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மைண்டே டெட்டா இருக்கும். அவங்க செய்யறது தவிர என்னன்னு தெரியாது. சில பேர் தூக்கு போட்டு சாகணும்னு மனசுல தோணும், தூக்கு போட்டு செத்துருவாங்க. சில பேர் அந்த மாதிரி சூசைட் கேஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளவோ வாழ்க்கையில நாங்க பார்க்காத பல மேடை இல்லைங்க. இந்த அந்த 2500 பணத்துக்கு மேல நாங்க வாரிக்கிறோம் சொன்னா விதவிதமான நோயாளிகள் எய்ட்ஸ் கேன்சர் டிபி ஜாண்டிஸ் கேன்சர்ல பிளட் கேன்சர் த்ரோட் கேன்சர் மவுத் கேன்சர் போன் கேன்சர் பல விதமான கேன்சர்களை சந்திச்சிருக்கோம். அந்த டிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மற்றவங்க ஸ்ப்ரெட் ஆகும். ஆனாலும் பயிரமா நிறைய பேர் சொன்னாங்க நீ வீடு காலி பண்ண தனியா வெளியே இருக்கும். நான் சொன்னேன் என் குடும்பமும் நாங்களும் பலிக்கடாக்கல் என்று சொன்னோம். இந்த ஊழியத்துக்காக கடவுளுக்காக நாங்க பலிக்கடாக வாழ போறோம். நாங்க வாழ்றத நாங்க சார்ந்த கடவுளுடைய கையில இருக்குது. நாங்க பத்தலாம் கவலை நாங்க இங்கதான் இருப்போம். நாங்க நீங்க குற்றவாளி வெளியே போக மாட்டோம் என்று சொன்னோம். அப்படியாக ஒரு வைராக்கத்தோடு நாங்க வாழ்த்து இருக்கேன். அநேக கஷ்டங்கள் மத்தியில் எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் 3500 கிலோ அரிசி தேவைப்படுது. எங்களுக்கு 3500 kg ஆஃப் ரைஸ் ரைஸ் மாத்திரம். அப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு வந்து 500 kg வெஜிடபிள்ஸ் வேணும் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு இந்த ப்ராவிஷன் மாத்திரம் எங்களுக்கு அதாவது இந்த ப்ராவிஷனுக்கு மட்டும் எங்களுக்கு 3 லட்சம் கிட்ட எங்களுக்கு தேவைப்படும்.
அப்போ ஒரு மாதத்துக்கு
3 ஆம்புலன்ஸ் 2 காரு 2 ஜெனரேட்டர் 30 ஸ்டாஃப் 3 ப்ராஜெக்ட் தண்ணி வாட்டர் பில்லு பவர் பில்லு எல்லாமே சேர்த்தா எங்களுக்கு 8 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படுது.
ஒரு மாசத்துக்கு
ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து என்னுடைய சுயநலத்துல நான் ஸ்டார்ட் பண்ண நான் கடவுளை நம்பி ஸ்டார்ட் பண்ணையா. நான் யாரையோ மினிஸ்ட்ரியோ இல்ல ராஜாக்களை நம்பி நான் பண்ணல. நான் என் கட்டளை நம்பி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒன்றே மட்டும் சொல்ல விரும்புறேன். 17 வருஷம் தாண்டி போச்சுங்க. ஒரே ஒரு வேலை சாப்பாடு தான் எங்க ஜனங்களா ஒரே ஒரு வேலை சாப்பாடு நாங்க மிஸ் பண்ணுங்க. அந்த நடிக்கு கட்டளை எங்க சாப்பாடு உதவி. ஆனா இப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக்குது. கொஞ்சம் டொனேஷன் எல்லாம் கம்மியாச்சு. ஆனாலும் கூட எனக்கு யார் மூலியமா ஏதாவது ஒரு வகையில எனக்கு ஆதரத்தை கட்டளை தந்துடுறாங்க.
நிச்சயமா. சரி, உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கூட கேட்கணும். நம்ம நான் உங்களுடைய அந்த வீடியோ உங்களை படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது வந்து என்னால வந்து அந்த வீடியோ என்னால பார்க்கவே முடியல. நான் காதுல கேட்டேனே தானே, கண்ணு திறந்து என்னால பார்க்க முடியாத அளவு அருவறுப்பு. நான் உண்மையா நான் சொல்றேன், எனக்கு கண்ணால பார்க்க முடியல. நீங்க வந்து அதை எப்படி அதை தொட்டு நீங்க அதை பண்றீங்க, அந்த விதமான அணுகுமுறை உங்கள்ட்ட எப்படி வந்தது? இது வந்து இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள். சாதாரணமா மக்கள் வந்து சாதாரண பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்க எப்படி கையை வச்சு இதெல்லாம் கிளீன் பண்றீங்க? எங்கிருந்து உங்களுக்கு இந்த விதமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு வந்துச்சு?
ஒரே வாக்கு சொல்றேன், யோவான் 21:15 ஜான் 21:15 பாத்தீங்கன்னாக்கா சாமி கேட்குவாரு, பேதுருவை என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன், என் நாடுகளை மீட்பாயா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஏன் கேட்கணும்? மூணு முறை கேட்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு கடவுள் மேல அன்பு இல்லைன்னு சொன்னாக்கா அவனால எதுவுமே செய்ய முடியாதயா சொல்றேன். அதனால்தான் ஆண்டு என்ன நேசிக்கிறேன், அதனால்தான் எனக்கு ஒரு அன்பு கிடையாது கடலும் இல்லை, எனக்கு ஒரு அன்பு, எனக்கு ஒரு காதல் கத்தலும் இல்ல. அந்த அன்பு இந்த தரித்திர ஆடுகளை நான் மேய்க்கிறேன், அனாதி ஆடுகளை ரோட்ல ரசிக்க பண்ற டிக்கெட்ல ஆடுகளை, குஷ்டரோகி ஆடுகளை நான் எடுத்துன்னு வந்து நான் வந்து காரணம் ஏன்னா மை காட் மை ஜீசஸ் இந்த அன்புனாலதான் இந்த உங்களுக்கு அந்த அந்த வாசனை வரும். என்ன புண்ணு கிளீன் பண்ணும்போது என்ன வாசனை வரும்? நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க அநேக அற்புதங்களை நல்லா பாக்கோ பாக்குறீங்க, அதுல சுகமா இருக்கிறத பாப்பீங்க, புல்லுகளா இருக்கும், புல்லுகளா இருக்கும், அது நல்லாயிட்ட அப்புறமா நல்ல மனுஷனா இருக்கும். அது நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் சீவ தொடங்கிறது, ரத்தம் தொடங்கிறது என்னுடைய வேலை, புண்ணுக்கு காயத்துக்கு நான் கட்டுப்படுறது என்னுடைய வேலை, ஆனா சுகமாக்குறது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவேன். அநேக ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நான் பாத்துருக்கிறேன் என் கண்கள் இல்ல. அப்படியே அந்த அதாவது ஸ்ட்ரோக் அடிச்சு பக்கவாதம் வந்து எழ முடியாம படுத்திருப்பாங்க, அவங்க நான் சொல்லுவேன் நீ கடவுளை நம்ப கண்டிப்பா நடப்பேன்னு சொல்லுவாங்க. நான் எழுந்து ஜெபம் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான். அவங்கள இன்னையா நானே பாக்குவேன், என் கண்ணு முன்னாடி எனக்கு நடந்து பல நாட்கள் போய் நான் பார்த்தா நீ கண்ணு முன்னாடி நடந்து வரதுல பாக்குவேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆண்டு நான் அதிகமா ஜெபம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. நான் வந்து ஆக்சிடென்ட் எப்பவுமே நான் வந்து வாயிலெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த நான் வந்து உங்களுடைய அன்பை வந்து உங்களுடைய லவ்வை வந்து நான் ஆக்சன்ல காமிக்கணும்.
என்னுடைய
லவ் கத்தோட வேலையை வந்து நான் ஆக்சன் மூலமா காமிக்கிறேன்.
நான் ஒரு ஒரு இடத்துல பார்த்தேன், நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மகன் ஒரு ஒரு பையன் சொல்லலாம், அவர் காலில் கேங்க்ரீன் செட் ஆகி கட்டை போல அவர் புண்ணு பிடிச்ச இந்த காலை நீங்களே அதை அறுத்து எடுத்துட்டீங்க, ஒரு காலை வந்து ஆம்புடேட் பண்ணிருக்கீங்க நீங்க. இது வந்து ஆச்சரியப்படுத்துது, இது எப்படி ஒரால பண்ண முடியும்? போது நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப அது பார்க்கும்போது எனக்கு புரியுது, நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது, அது கடவுள் மேல இருக்கிற அன்புனுடைய வெளிப்பாடு தான் அது. நிச்சயமா ஒரு மனுஷனால எதுவும் பண்ண முடியாது. ஆமா ஆமா,
அந்த மாதிரி கொண்டு போனா டாக்டர் வந்து இதே நாத்தமா இருந்து வாக்கிட்டு சொல்லுவாங்க. அதனால நான் நிறைய முறை நல்ல ரிசல்ட் கிடைக்கல ஹாஸ்பிட்டல். அதனால நாங்கள் முடிஞ்ச கடவுள் நம்பி நான் நிறைய சக்சஸ் ஆன அதாவது சிகிச்சை நான் பண்ணிக்கிறேன், நிறைய சக்சஸ் ஆன. நான் இன்னும் நீங்க ஒரு வீடியோ தான் ரெண்டு வீடியோ பாத்துருப்பீங்க, இன்னும் பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் இருக்கேன். கண்ணுல புழு இருக்கும், காதுல புழு இருக்கும், அப்படியே நாட்டம் நிக்க முடியாத வயிறெல்லாம் கலக்கும். ஆனா அவங்க வந்து சாக நிலையில இருப்பாங்க, அவங்க எல்லாம் அந்த மரண படைக்கல இருந்து இன்னைக்கு இன்னும் 15 வருஷமா கூட என்கிட்ட இருக்கிறாங்க, 4 வருஷமா 5 வருஷமா கூட நல்லா சக்சஸ் ஆயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 6-7 பேர் அந்த ஜனவுக்கு
இன்னொரு கேள்வி கேட்கணும் நான். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஐயோ இது நம்ம இது பண்ணிருக்க கூடாதோ, நம்ம இந்த பாதையிலே வந்திருக்க கூடாதோ, இது ஒரு தவறு பண்ணிட்டோம், இது என்னடா இது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி இந்த 17 வருஷத்துல ஒரு நாள் ஒரு நொடி ஒரு நிமிஷம் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா?
சில பேர் என்ன வந்து ரொம்ப என்ன பரிகாசம் பண்ணும். ரெண்டாவது என்ன, எல்லா பிளஸிங் இருக்கும். இந்த மோஸ்டேக்கு வந்து முறுமுறுக்கு ஜனம் பண்ற பிரச்சனைனால நேரத்துல வந்து அவன் சில காரணங்கள் இழந்து போனான். அது போல எனக்கு வந்து அந்த முறுமுறுக்கு இதே ஜனம் அதே தரித்திரத்துல அளவுக்கு வந்து அவன் தேவாங்க எல்லாமே சந்திக்கிறோம். அவங்க ஊழல்லாம் சாப்பாடு போடுறோம், அவங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி சிக்கன் கபாப் எல்லாமே போடுறோம். ஆனா சில பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, முறுமுறுக்கு வாங்க போற அப்ப நான் நொந்து போயிடுவேன். அப்ப இல்லாதான் செஞ்சா கூட ஜனவித்தி இது இல்லையா. அப்ப இந்த ஸ்டாஃப் மூலியமா பிரச்சனை வரும், சில குடும்பம் மூலியமா பிரச்சனை வரும். அப்படி வரும்போது ரொம்ப நன்றி போடுவோம். அப்போ இந்த இன்னராக்க எல்லாம் இருக்குது. நான் என்ன அப்படி யாருக்கிட்ட பேச இஷ்டம் வராது. இல்லையே நான் கார் எடுத்துக்கிட்டேன், தனிமையா உட்காந்து மொபைல் எல்லாம் உட்காந்து அலாரம் கத்துக்கிட்டு வச்சு ஜாப் பண்ண ஆரம்பிச்சு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை சில நேரம் நல்லா நடக்குது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அது சில நேரத்தில் இந்த நல்ல ஸ்பிரிட்ல இருந்தனாக்கா எதையும் பத்தி நான் யோசிக்க மாட்டேன். இல்ல கத்தர் பத்து வாரம் அப்படின்னு சொல்லி நினைச்சுவேன். சில நேரம் மாம்சத்தை நம்ம இருக்கும்போது ஐயோ ஏன் இந்த பாதை ஆண்டு வர ஏன் இந்த கவலை என்று சொல்லி நான் தங்கிறது உண்டு. ஆனால் தங்கியிருக்கிறான்னு சொல்ற மாதிரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது என்னை எதிர்ப்பவன் யார் அப்படின்னு சொல்ற மாதிரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எதை பத்தி பிரச்சனை போக மாட்டேன். நம்ம பிளஸ்ல ஒருப்பட்டா நம்ம வேதப்படையா.
இன்னொரு கேள்வி நான் இந்த டைம்ல கேட்கணும், உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ பல நேரங்கள்ல மக்கள் வந்து பெரும்பாலும் உங்களை வந்து மதர் தெரேசாவோட ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்றது போது அது உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தருதா, இல்லாட்டி அது ஒரு ஒரு கஷ்டத்தை இருக்கா, ஐயோ இது எதுக்கு என்ன போய் அவங்களோட பண்றாங்கன்ற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பரவாயில்ல இவ்வளவு பெரிய பர்சனோட என்ன கம்பேர் பண்றாங்களேன்னு நீங்க உங்களுடைய வியூஸ் என்ன அதுல?
மதர் தெரேசா பரவாயில்லைங்க, நிறைய பேர் இந்த கடவுளே சொல்லிடுறாங்க, தண்ணி கடவுள்ன்றாங்க அறியாது ஜனங்க. ஆமாங்க, ஒரு நிகழ்ச்சி நான் டெலிவிஷன்ல லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்ப மொபைல் ஆஃப் பண்ணிருந்தேன், வெளியே முடிச்சுட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஆன் பண்ணவன முதல் கால் வந்துச்சு. ஐயா வணக்கம் பண்ணேன். ஆஹ் வணக்கம், நான் தேடி கோயிலுக்கு போறேன், தேங்காய் ஓடிக்கிறேன், கற்பூரம் ஏத்துறேன், அந்த கடவுள் என்கிட்ட பேசுறதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கடவுளை நான் டிவியில பார்த்தேன், அதை விட்டு நீ பேசுது அப்படின்னு
சொல்றாங்க.
ஜனங்க வந்து நாங்க கடவுளை முன்னும் பின்ன நான் பார்த்தது இல்ல சார், இது என்ன சார், இது என்ன சார், இப்படி சேருங்களே நீங்க, ஐயோ நீங்க எப்படி வாழ்றீங்க, நான் கடவுளை பார்த்தல, ஆனா உங்க விவசாயம் நான் கடவுளை பாரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனா நான் சொல்லுவேன், அந்த தகுதி எனக்கு இல்லைங்க, ஐ எம் இன்ஸ்ட்ருமெண்ட் டு த காட் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு கடவுளுக்கு நான் ஒரு கருவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு பாத்திரமா இருக்கேன் சொல்லுவேன்.
சுருக்கமா அந்த அவார்டை பத்தி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். நீங்க அந்த பெரிய ஒரு ஒரு கூட்டத்து மத்தியில எங்கதான் இருக்க ஆட்கள் எல்லாம் படத்துல பார்த்தா பெரிய ஆளுங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய நம்பர் ஒன்ல இருக்க பொசிஷன்ல இருக்க ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. முன்னாடி அம்பானி உட்கார்ந்துட்டு இருக்காரு, உங்களை கூப்பிட்டு அந்த அம்பானி அவருடைய கையில அந்த அவார்டை கொடுக்கறாரு எல்லாம் பாக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அங்க, அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது?
அண்ணா ஒரு ஜெபம் பண்றான், எளியவனை குப்பையில் இருந்து ராஜாக்களோட பிரபுத்தோட அமர பண்ணுங்க சொல்லு. நான் ஏர்போர்ட்ல போய் பாம்பேல இறங்கினு சச்சின் டெண்டுல்கர் பெரிய பிக்சர் பார்த்தேன். அப்ப ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம போய் சந்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் பாக்கணும்னு. ஆனா மறுநாள நான் சச்சின் டெண்டுல்கர் மீட்
பண்ணேன். அந்த 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 வீடியோ அந்த போட்டோ பார்த்தேன், சச்சின் வந்து உங்களோட பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காரு.
என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் த ரியல் ஹீரோ, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, காட் பிளஸ் யூ, கீப் டூயிங் வெல், டு ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு
சொன்னாரு. எவ்வளவு பெரிய வாக்கியம்,
கிரேட் வாரியர் அப்படினாரு.
இல்ல அவங்க டெலிவிஷன்ல இருந்து தான் பார்க்க முடியும், உங்க பக்கத்துல நின்னு பேசக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
அது வந்து கர்த்தருடைய பெரிதான கிருபை, இட்ஸ் காட் கிஃப்ட். அது வந்து பெரிய அற்புதம்.
நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் நேர்முகமா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதோட பேசிட்டு இருக்கும் போதே அதை பார்த்தவங்க கண்கள் வந்து அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஒளி, ஒரு ஐயோ இவங்களோட பேசிட்டு இருக்காங்களே பாக்குறவங்களுக்கே அப்படி இருக்கும் போது அவர் உங்களோட நேர்ல இருந்து பேசினாருன்னு போது அது என்ன ஒரு பெரிய அனுபவம். சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். 15-17 வருஷம் தாண்டி வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, இன்னும் அடுத்த 15-17 வருஷத்துல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்ப 3 நிறுவனத்தை ஸ்தாபிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் 2,500 பேர், 5,000 பேர் பார்த்திருக்கீங்க. நீங்க வாட் இஸ் யுவர் விஷன், நீங்க எங்க இருக்கணும்னு பாக்குறீங்க, நீங்க இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன?
என்னுடைய தரிசனம் வந்து அனாதியா திக்கற்றவர்கள் கைவிடப்பட்ட நிலையில வாழ்ற ஜனங்களுக்கு எப்படியாவது கடவுளுடைய அன்புல அவங்களை நேசிக்கணும் ஐயா. அவங்க அவங்க சாகத்துக்கு முன்னாடி அவங்க ஆசை எல்லாம் சில பேர் சாகத்துக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், இல்ல பெப்சி குடிக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை. அவங்க உள்ளதை ப்ரொவைட் பண்ணணும் தான் ஒரே நோக்கம். ரெண்டாவது அவங்க கடைசி சாகத்துக்கு முன்னாடி அவங்க மனசு சந்தோஷத்தோட மனசமாதான கூட அவங்க முகத்துல சிரிப்பு மகிழ்ச்சி, அதாவது ஸ்மைலி ஃபேஸோட அவங்க சாகணும். ஐயோ நான் என்னைக்கு அனாதைய சாகணும் துக்கமே கூடாது. நம்ம ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு தேவன் வீட்டுல கடவுளுடைய வீட்டுல நான் சாகுறேன், எனக்கு என்னை நேசிக்க ஆட்கள் உண்டு, என்னை விசாரிக்க ஆட்கள் உண்டு, என்னை பராமரிக்க ஆட்கள் உண்டு, எனக்கு என் ஆதாரத்தை போற ஆட்கள் உண்டு என்று அந்த தைரியத்தோட நீச்சத்தோடு தான் என்ன நான் மறிச்சா என்ன மாறி போற காலம் உண்டு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கணும். அந்த அதனால்தான் நான்
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இன்னும் ஐம் ஸ்டில் கிராப்ளிங். அதாவது ஒருத்தர் பாக்குறோம், நான் உங்களுடைய கண்ணில இருந்து நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் பாக்குறேன், பார்க்கும் போது அந்த ஆள் வந்து இன்னும் அஞ்சு பத்து நிமிஷத்துல மறிச்சிட போறான் அந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கேயாச்சும். இவர் நான் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு போய் அவரை குளிப்பாட்டி அதை சீராட்டி அப்புறமா பத்து நிமிஷத்துல மறிக்க போறவருக்கு நான் எதுக்கு இந்த எஃபோர்ட்டை போடணும்னு நான் ஒரு சாதாரண மனுஷன சொல்லி யோசித்து பாக்குறேன். ஆனா நீங்க எப்படி அது ஒரு ஒரு மறிக்க போறான்னு தெரிஞ்சும் நீங்க அதை கொண்டு போய் இப்படி பண்ணுன்றீங்கன்றது ஒரு பாராட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான்.
இல்லையா, அவன் ஒரு மனுஷன் வாழ்றான்னா இனி அவன் சாக போறான்னு தெரிஞ்சோன்னு நிச்சயமா நான் உண்மையா சொல்றேன், நல்ல சம்பவம் சொல்றேன். ஒரு மனுஷன் சாவறாங்க, சாகத்துல ஒரு மனுஷன் என் இடத்துல வந்து மசாலா ஏதோ ஒரு தோசை மசாலா தோசை சாப்பிடணும்னு கேட்டாரு. அந்த மசாலா தோசை சாப்பிடறது முன்னாடி ஆறு டைம் ஒன்பது மணி சாப்பிட டைம் சாப்பிடணும் ஆறுதனை ஞாயிற்றுல. அப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ உண்மையான ஆராதனை வந்து சாக குரலுக்கு தேவையான அன்புல பராமரிச்சுட்டு தான் உண்மையான ஆராதனை சொல்லிட்டு உடனே கடைக்கு போய் அவனுக்கு மசாலா தோசை வாங்கி வந்து கொடுத்துட்டு அவருக்கு சாப்பிட வச்சுட்டா ஆரம்பிச்சு. அப்ப எனக்கு உள்ள பெரிய மகிழ்ச்சி அந்த எதிர் அந்த ஃபுல்ஃபில் பண்ண பாருங்க, அந்த உலகத்துல நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட எப்பயுமே அந்த மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஐ வாண்ட் பி ஹாப்பி
புரியுது. நான் யோசித்து பாக்குறேன், பெண் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க என்ன சொல்லி வளர்க்குறீங்க, என்ன மாதிரியான அணுகுமுறை அவங்களை சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கா? அவங்க குடும்பமா அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட உங்களுக்கு வாரிசு இதை எடுத்து நடத்த பண்ணணும்.
இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் பிள்ளைங்க எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு மருந்து போடுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலாம். இன்னொரு வீடியோ நான் புது வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க நான் என்ன சொன்னாலும் ரெடியா இருக்கிறாங்க. நான் என் பிள்ளைங்க சொல்லுவேன், என் பெரிய பொண்ணு டாக்டரா, நீ டாக்டர் கஷ்டப்பட்டு எப்படியாவது டாக்டரா மாறிடு, டாக்டரா படிக்க அந்த வசதி இல்ல, எப்படியா முயற்சி பண்ண கடவுள் பண்ணுவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கிறேன். ஒருவேளை நீ டாக்டரா மாறிட்டேன்னா கூட நீ அது பணத்துக்காக நீ வேலை செய்யக்கூடாதுமா. நீ ஒருவேளை நீ பணம் வேலை கொடுத்தா கூட நூறு ரூபாய் கொடுத்தா கூட நீ தொண்ணூறு ரூபாய் வந்து நீ சேவை கொடுத்து நீ பத்து ரூபாய் நீ சாப்பிடணும் வீட்டுக்கு, ஆடைக்கும் ஆகாரத்துக்கு தான் வச்சுக்கணும், அங்க இருந்து சாப்பிட வரைக்கும் என் கூட ஊழல் செஞ்சு சுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோட்டிவேட் பண்றதுனால தான். அதனால்தான் நான் அந்த இடத்துல தங்கி இருக்கிறேன். அந்த ஜனங்களோட அதனால தான் எப்படி அந்த அந்த வாஞ்சி வரணும்னு தான் அவங்க கூட மத்தியில வாழ்ந்துருக்கோம். நான் போல எங்க தங்கிவிட இல்லை எனக்கு.
ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள்ட்ட கடைசியாக கேட்க வேண்டிய கேள்விகள், அதாவது நான் இது இந்த ப்ரோக்ராம் பண்ண போறோன்னா நான் பேச ஆரம்பிச்சோன்னே அப்போ என் மனைவி மொத்தமாக சொன்னாங்க, இவங்களோட நம்ம இணைஞ்சு நம்ம அவங்கள தாங்கணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி பண்ண முடியும்? இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு பெங்களூருக்குலாம் ரொம்ப வசதி, பக்கத்தில் கான்டாக்ட் பண்ணலாம். பெங்களூர் பட்டணத்தில் இல்லாதவங்க, இந்தியாவில் இருக்கவங்க, எங்களை போல வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒருவேளை உங்களோட இணைந்து ஒரு சிறு விதத்துல ஏதாவது ஒரு முறையில் உங்களை நாங்கள் தாங்கணுன்ற ஒரு ஒரு வாய ஒரு ஒரு விதமான வாஞ்சை இருந்ததுன்னா அது எப்படி எங்களால் நிறைவேற்ற முடியும்? அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு?
newark@yahoo.com ஒரு மெயில், அப்படி இல்லைனாக்கா raja@newarkmission.org ரெண்டு மெயில் எனக்கு மெயில் அனுப்பிச்சேன்னா நான் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். சில டைம்ல ஆன்லைன்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பேங்க் டேரக்டா பேங்க்ல போடலாம், இல்லாது நான் என்னுடைய பிள்ளை பிறந்த நாளுக்கு நான் ஒரு ஒரு வேளை சாப்பாடு போடுறேன், இல்லைன்னா என்னுடைய தந்தை மறுத்த நாளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறேன், இல்லை நான் ஒருத்தருக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், இல்லைன்னாக்கா நான் துணி வாங்கி தரேன், இல்ல மெடிசன் வாங்கி தரேன், எனக்கு என்ன அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை, எனக்கு ஒண்ணு இல்ல சாப்பாடு மெடிசன் துணி அவ்வளவுதான். இது மூணு தான் முக்கியமானது. நான் எங்க போனாலும் யார்ட்டு பணம் கேட்கறதில்ல. ஆமா, நான் எங்க போனாலும் யார்ட்டு பணம் கேட்க மாட்டேன். கேட்பேன், எனக்கு பழைய துணி கொடுங்க, அரிசி பருப்பு கொடுங்க, இப்படிதான். ஏன் ஜனம் பிச்சை எடுக்க கூடாது, நான் அவங்களுக்காக நான் காரணம் போய் ஒரு லெக்சர் எல்லாருக்கும் போய் கேட்பேன், ஐயா என் ஜனம் இவ்வளவு பேருக்குறாங்க, எனக்கு அரிசி பருப்பு கொடுங்க, சோப் கொடுங்க, டெட்டாயில் கொடுங்க, இந்த மாதிரி நான் துணி கொடுங்க. அவங்களுக்கு அந்த கை ரெண்டு கையும் தொடர்ந்து அவங்களுக்காக நான் கேட்பேன்.
ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களே, இதை நாங்கள் திரும்ப நீங்க திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி நாங்கள் ஆன்லைன்ல இதை போஸ்ட் பண்ணுவோம். அந்த அவருடைய இமெயில் அட்ரஸ் மூலமான தகவலை கூட எங்களுடைய இறைசை .com என்ற வெப்சைட்ல கூட நாங்கள் அதை நாங்கள் போடுவோம். ஒருவேளை நீங்கள் நம்ம ஆட்டோ ராஜா அவர்கள் செய்கின்ற ஊழியத்தை, அவர் செய்கின்ற அந்த ரொம்ப வித்தியாசமான அடிப்படையான ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர்களோட தொடர்பு கொள்ளுங்க, இல்லையானா எங்களோட தொடர்பு கொண்டா கூட நாங்கள் அதை நாங்கள் அவர்கிட்ட திசை திருப்பி விடுவோம். நீங்கள் இங்கே இங்கே தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்றது. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், வித்தியாசமான ஒரு மனிதர். உலகத்தில் கோடி கோடி மக்களில் கூட ஒரு சிலர் தான் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியும் இல்லையா, ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன். அது எல்லாத்துக்கும் இது ரெண்டாவது முறையாக நான் அவரோட பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறை, அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய ஹம்பிள்னஸ் எல்லாமே தொடர்ந்து வெளிப்பாடுனால எனக்கு தெரியும் இதுதான். அது இல்லாமல் பல விதமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் அவரோட ஈடுபட்டிருக்கிறாங்கன்றதுனால எனக்கு தெரியும் உண்மையாக ஊழியம் செய்கின்ற ஒருத்தர். கடைசியாக நான் ராஜா அவர்கள் போக்குறதுக்கு முன்னாடி வேதத்திலிருந்து மத்திய 25:40-45 வசனங்களில் போட்டிருக்கு. த கிங் வில் ரிப்ளை, நான் ஆங்கிலத்தில் நியூ இன்டர்நேஷனல் ரீடர்ஸ் வெர்ஷன் வாசிக்கிறேன். த கிங் வில் ரிப்ளை, வாட் ஐம் அபவுட் டு டெல் யூ இஸ் ட்ரூ. எனி திங் யூ டிட் ஃபார் மீ for one of the least important of these brothers of mine, you did for me in Kadaval Soldra. Then he will say unto the slave, you are cursed, go away from me into the fire that burns forever. It has been prepared for the devil and his angels. I was hungry, but you gave me nothing to eat. I was thirsty, but you gave me nothing to drink. I was a stranger, but you did not invite me in. I needed clothes, but you did not give me any. I was sick and in prison, but you did not take care of me. They will also answer, Lord, when did we see you hungry or thirsty and not help you? When did we see you as a stranger or needing clothes or a sick in prison and need help? He will reply, what I am about to tell you is true. Anything you did for one of the least important of these, you didn't do for me. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வசனம் இல்லை. இதுதான் ராஜா செஞ்சிருக்காரு. கோடி கோடியான நம்ம செய்யலை. ஆகவே நம்மளால் நேரம் சிரத்தினால பல காலம் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து நிச்சயமாக ஊழியத்தை தாங்கி அவரோட நம்ம கை கோர்த்து இதை செய்வோம் என்றால் இந்த உலகத்தை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா, உங்களோட பேசினதுக்கு எங்களோட இந்த அனுபவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த இந்த ரேடியோ வானொலி நிகழ்ச்சி கேட்டு பல பேர் இதனால் துடப்பட்டு ஒருவேளை உங்களை அணுகினார்கள் என்றால் அதுவே எங்களுடைய பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கணும். Thank you so much, Raja. Thank you. நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஆட்டோ ராஜா என்று அன்போடு அழைக்கப்படும் பெங்களூர்ல இருந்து தெருக்களில் இருக்கக்கூடிய ஏழை, சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு மரண படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை அவர் எடுத்து அவர்களை ஆதரவாக அவர்களை நல்ல வழியில் அவர்களை குளிப்பாட்டி அல்ல சீராட்டி அவர்கள் மரணத்துக்குள்ளாக அவங்களை ஒரு நல்ல விதமாக நடத்தி செல்வதும் ஒரு சிலர் அவர்களை ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியும்னு அதையும் சேர்ந்து கொண்டு இருக்கிற ராஜா அவர்களோட தான் நம்ம இந்த இன்டர்வியூ நம்ம இது வரைக்கும் நடத்தி வந்தோம். அவர் சமீப காலத்தில் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பிகினிங்கில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐபிஎன் சிஎன்என் டெலிவிஷன் கம்பெனியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஹீரோஸ் அவார்டு அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அவர் கூட சச்சின் டெண்டுல்கர் போல பெரிய விதமான இந்தியா இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் மத்தியிலையும் அவருக்கும் இந்த ஆனர் கிடைச்சி அவர் இதை நல்ல விதமாக பண்ணி இந்த அவார்டை பெற்றுக்கொண்டார். ஆகவே இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு நண்பரை சந்தித்த ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகவே நீங்களும் கூட ராஜாவோட தொடர்பு கொள்ள வேண்டும், அவரோடு இணைந்து நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் எங்களை அணுகுங்கள். நாங்கள் அவருடைய தகவலை அவருடன் பெற்றுக்கொண்டு உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுகிறோம். ஒருவேளை இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் நாங்கள் அதுக்கு எங்களோட வெப்சைட்டில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அவருடைய டீட்டெயில்ஸை டைரெக்டாக நாங்கள் அங்கே போஸ்ட் பண்ணுவோம். அவருடைய பல விதமான வீடியோஸ் இருக்குது, அவரை பற்றி பல விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரேடி அப்ரிஷியேட் இஃப் யூ டச் அண்ட் இஃப் யூ லைட் பை த லார்ட் தட் யூ மே சப்போர்ட் இன் திஸ் வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி தட் இஸ் டூயிங். திரும்பவும் நான் உங்களை மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது செல்வன் தாமஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப இறை இசை தமிழ் கிறிஸ்துவ வானொலி. நன்றி, வணக்கம்.